வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துனா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-9-8-1-2-2-5.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று நாம் யோனா தீர்க்கதரிசியின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். யோனா 4:2 பாருங்கள்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன்.
இங்கே யோனா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று வாசிக்கிறோம். இதற்கு முன்பு மீனின் வயிற்றிற்குள் இருந்து ஜெபித்ததை குறித்து பார்த்தோம். இப்பொழுது யோனா நினிவேக்கு வெளியே இருந்து கொண்டு ஒரு நிழலிலே அமர்ந்தவாறு ஜெபிக்கிறார். இப்பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சியற்றவராக காணப்படுகிறார். முன்பு தேவன் தனக்கு பாராட்டுகின்ற கிருபையை மீனின் வயிற்றிற்குள்ளே உணர்ந்து துதித்தார், பொருத்தனை பண்ணினார், தேவ கிருபையால் மீட்கப்பட்டார். மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். ஆனால் இப்பொழுது தேவன் நினிவே மக்களுக்கு பாராட்டின கிருபையை குறித்து, மீட்பை குறித்து மிகுந்த விசனப்படுகிறார். அருமையாவிலே, இந்த அநேகர் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நன்றாக வாழ விரும்புகிறார்கள். மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாக விரும்புகிறதில்லை. அவர்களை இயேசுவண்டை அழைத்து வர, வசனத்தை விதைத்து சுவிசேஷம் அறிவிக்க விரும்புகிறதில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? யோனா புத்தகத்தின் அறிமுக பகுதியிலே நினைவே மக்களை யோனா வெறுத்தார், அவர்களை குறித்து இருதயத்திலே கசப்பு கொண்டார் என்று சிந்தித்தோம். அப்பொழுது இந்த வார்த்தைகள் அவ்வளவு சரியானவை போல இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். யோனா நினைவே போகாததற்கான காரணத்தை இங்கே வசனத்திலே சொல்கிறார். அவர் ஒருவேளை அந்த நினைவையை குறித்து ஒரு நிதானத்தை பெற்றவராக காணப்பட்டார். அவர் கூறுவதை சற்றே கவனியுங்கள். ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்கிறார். வேதத்தை முழுமையாக நம்பாத இறையில் பேராசிரியர் ஒருவர் இவ்வாறு பிரசங்கித்தார். யோனாவின் பிரச்சனை என்னவென்றால், அவர் தேவனை சரியாக அறிந்து கொள்ளாததே என்று சொல்கிறார். ஆனால் இந்த பேராசிரியரை விட யோனா தேவனை நன்கு அறிந்திருந்தார் என்பதுதான் உண்மை. எனவேதான் யோனா தேவனை நோக்கி, தேவனே, நீர் கிருபை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் இரக்கமுள்ளவர் என்றும் நீடிய சாந்தமுள்ளவர் என்றும் மன உருக்கமானவர் என்றும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். நீர் நினிவேயை 40 நாட்களிலே அழிப்பேன் என்று சொன்னாலும், நினிவே உம்மிடத்திலே திரும்பினால் நீர் அவர்களை ரட்சிப்பீர் என்பதையும் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நீர் அவ்வாறுதான் எப்பொழுதும் செய்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினார். யோனா தேவனை அறிந்திருந்தவராக, நான் நினைவையிலே உள்ளவர்களை வெறுக்கிறேன், அவர்கள் ரட்சிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை, தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பதையே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகவேதான் அவர் நினைவேக்கு செல்லாமல் அதற்கு எதிர்த்து செயலே சென்றார். யோனா நினைவே மக்களை வெறுத்ததற்கான காரணத்தை நாம் அறிமுக பகுதியிலே சிந்தித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். யோனா கூறுவது இவ்வாறு இருக்கிறது. அந்த நினைவை மக்கள் தேவனிடத்திலே திரும்பிவிட்டார்கள் என்றால் தேவன் அவர்களை ரட்சித்து விடுவார். மேலும் அவர்களை சார்ந்திருக்க முடியாது, அவர்கள் முன்னிலையிலே சென்று விடுவார்கள். தாங்கள் தேவனிடத்திலே திரும்பிவிட்டதாகவும் சொல்லுவார்கள் என்கிறார். தேவன் அவர்களுடைய இருதயத்தையும் அவர்கள் உண்மையானவர்களா இல்லையா என்பதையும் அறிந்திருக்கிறார் என்பதை யோனா அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தேவன் எவ்வளவு கிருபையும் இரக்கமும் உள்ளவர் என்றும் நல்லவர் என்றும் யோனா அறிந்திருந்தார். தொடர்ந்து யோனாவின் வார்த்தைகளை கவனியுங்கள். யோனா மிகவும் கசப்புடனும் கோபத்துடனும் இப்பொழுது காணப்படுகிறார். யோனா 4:3.
இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான்.
வேதத்திலே இரண்டு சிறந்த தீர்க்கதரிசிகள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் தற்கொலையின் எல்லை வரை சென்று விட்டார்கள். ஏசவேலிடத்திலிருந்து எலியா தப்பி ஓடும்பொழுது அவர் பெயர்சபா வரை ஓடினார். அங்கே தனது வேலைக்காரனை நிறுத்திவிட்டு பின்னர் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணினார். இவர் யோனாவை போன்றவர் அல்ல. இவருடைய ஓட்டத்தின் நோக்கமும் யோனாவை போன்றதல்ல. அவர் பிரயாணப்பட்டு இளைத்தவராகி சூரை செடியின் கீழே தவழ்ந்து சென்றார். அதன் கீழ் அமர்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும் என்கிறார். இவர் சரீரப்பிரகாரமாகவும் சிந்தை மனநிலை ஆவிக்குரிய நிலையிலும் முற்றிலும் களைப்படைந்தவராக வறண்டு போன நிலையிலே காணப்பட்டார். அதுவே எலியாவின் உண்மையான நிலை. அவர் சற்று முன்னர் மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தார். அவர் கர்மேர் பர்வதத்திலே வைத்து பாகால் தீர்க்கதரிசிகளை தோற்கடித்தார். அவர் மக்கள் முன்னிலையிலே நின்று கொண்டிருந்தார். அவ்வாறு மக்களின் கவனத்தை கவர்ந்தெழுப்பதிலே அவருக்கு ஆர்வம் அதிகம். ஆனால் அதுவே அவரை சிறிது நேரத்திற்குள்ளே களைப்பிற்குள்ளாக்கிவிட்டது. ஏசவேல் தன்னை பின்பற்றுகிறதை எலியா கேள்விப்பட்ட பொழுது வெகு தொலைவிற்கு பயணப்பட்டு இவ்வாறு கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இங்கே யோனாவும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக செல்கிறதை கவனியுங்கள். அவர் பாடுகளின் வழியாக கடந்து வருகிறார். மீனின் வயிற்றுக்குள்ளே சென்று பின்னர் வெளியே வந்தார். பின்னர் அவர் நினிவேக்கு வந்தார். இவருக்கு அநேக அனுபவங்கள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுத்தார். அந்த நகரம் தேவனிடமாக திரும்பியது. இப்பொழுது அதிக வேலையின் நிமித்தமாக அவர் களைப்புற்று விட்டார். இவர் மறிக்க விரும்பினார். தேவனிடத்திலே அதை தெரியப்படுத்துகிறார். நம்மில் கூட அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சில வேளைகளிலே சென்றிருக்கக்கூடும். நாம் மிகுந்த களைப்படையும் பொழுது, சில தோல்விகளை சந்திக்கும் பொழுது, நாம் விரும்பினது போல காரியம் செல்லாமல் இருக்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? இவ்வளவுதான், என்னாலே முடியவில்லை, நான் விட்டு விடுகிறேன், நான் இனி வாழ விரும்பவில்லை என்று சொல்கிறோம். ஆனால் இவ்வாறு கூறுவதைப் போல மூடத்தனம் வேறு ஒன்றுமில்லை. ஏனென்றால் சாக விரும்புகிறதுனாலே யாரும் மரித்து போவதில்லை. மக்கள் நோயினாலே, விபத்தினாலே, இயற்கை சீற்றத்தினாலே மரிக்கிறார்கள். ஆனால் சாக விரும்பியதால் எவரும் மரித்ததாக கேள்விப்படவில்லை. யோனா இங்கே இவ்வாறு கூறிக்கொண்டு தனது நேரத்தை வீணாக்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் எவ்வாறு யோனாவுடன் கிருபையாக செயல்படுகிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். யோனா 4:4.
அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது, நல்லதோ என்றார்.
தேவன் இவ்வாறு கேட்பதின் அர்த்தம், நல்லது செய்வது உனக்கு எரிச்சலை தருகிறதோ என்பதைப் போல இருக்கிறது. தேவன் யோனாவை நோக்கி, யோனாவே, நான் பாவிகளை ரட்சிக்கிறவராக இருக்கின்றபடியால் என்னுடைய பணியே அதுவாக இருப்பதனால் நினிவேயை நான் ரட்சித்தேன். அவர்கள் மனம் திரும்புவார்களோ இல்லையோ என்பதை அறிய நியாய தீர்ப்பின் செய்தியை நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காகவே உன்னை அங்கே சென்று நான் சொல்லும்படியாக கூறினேன். அவர்கள் என்னிடத்திலே திரும்பினால் அவர்களை ரட்சிப்பேன். இதுவே என்னுடைய மாறாத திட்டம். அவர்கள் என்னிடத்திலே திரும்பிவிட்டார்கள், நான் அவர்களை ரட்சித்து விட்டேன். நான் அவர்களை ரட்சித்தது உனக்கு எரிச்சலை தருகிறதோ என்று கேட்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பொழுது, நினிவேலே உள்ள எல்லாரும் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது அங்கே அவர்கள் மத்தியிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரை நோக்கி திரும்பும் பொழுது அவனுக்கும் மகிழ்ச்சி, பரலோகத்திலும் மகிழ்ச்சி. யோனா கோபத்தோடு உதட்டை பிதுக்கியிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய செயலை கவனியுங்கள். யோனா 4:5.
பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான்.
பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் என்று வாசிக்கிறோம். நகரத்தின் கிழக்கு பகுதி ஒரு மலைப்பகுதியாகும். அது உயரமான பகுதி. அங்கே இருந்து பார்த்தால் அந்த நகரத்தை தெளிவாக பார்க்க முடியும். அந்த பகுதியை யோனா தெரிவு செய்து அங்கே குடிசை போட்டு உட்கார்ந்திருந்தார். ஏன்? இவர் நினிவே மக்களை நம்பவில்லை. அவர்கள் மீண்டும் பாவத்திற்கு திரும்பி விடுவார்கள் என்று யோனா நினைத்தார். அவ்வாறு அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டால் தேவன் அவர்களை அழித்து விடுவார் என்று அவர் எதிர்பார்த்தார். ஏனென்றால் தேவன் மாறாதவர் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஒருவேளை அக்னி விழுந்து அவர்களை அழிக்கும்போது தன்மேலும் விழுந்துவிடக்கூடாது என்பதை நினைத்து இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற உயர்ந்த பகுதியிலே போய் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனிதனே தேவனுடைய செய்தியை சுமந்து வந்தவர். அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். யோனா நினிவே மக்களின் மனம் திரும்புதல் உறுதியாயிருக்கும் என்று நம்பவில்லை. அவர்கள் மீண்டும் பாவத்திற்கு திரும்பி விடுவார்கள் என்றே நம்பினார். ஆகவே மேலே உட்கார்ந்து கொண்டு குடிசையின் நிழலிலே அமர்ந்து கொண்டு தேவ நியாய தீர்ப்பின் அக்கினி அவர்கள் மேல் விழுவதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது மீண்டுமாக யோனாவோடே தேவன் தனிப்பட்ட முறையிலே இடைபடப் போகிறார். அருமையானவர்களே, நமக்கு அடிக்கடி எழும்பும் ஒரு கேள்விக்கு இங்கே பதிலை பார்க்கப் போகிறோம். ஒரு மக்கள் கூட்டத்திற்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் முன்னர் முதலாவது அவர்களை நேசிக்க வேண்டும். புரஜாதிகளிடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் முன்னர் அவர்கள் மேலே அன்பு கூற வேண்டும். ஆனால் இதற்கு மாறாக யோனா வித்தியாசமானவராய் விளங்குகிறார். யோனா நினிவே மக்களை நேசிக்கவில்லை என்பது உறுதியான காரியமாய் தெரிகிறது. இப்பொழுது யோனா 4:6 பாருங்கள்.
யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரப்பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான்.
தேவன் அன்றொரு நாள் அவனுக்காக ஒரு மீனை எப்படி ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல இப்பொழுது இந்த ஆமணக்கு செடியையும் ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் மீனை நம்பவில்லை என்றால் இந்த ஆமணக்கு செடியையும் நம்ப மாட்டீர்கள். நான் இந்த இரண்டையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்று விசுவாசிக்கிறேன். அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இதற்கு முன்னர் எரிச்சலோடு காணப்பட்டார். இப்பொழுது இந்த செடியின் மூலமாக தேவன் யோனாவை மகிழ்ச்சியாக்கினார். இப்பொழுது நாம் மனிதனுடைய சுபாவத்தை பற்றி சற்றே தெரிந்து கொண்டால் யோனாவை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் தனிமையாக இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டாலே அவன் மனிதர்களை தவிர உயிருள்ள பொருட்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அன்பு கூற வேறு மனிதர்கள் இல்லை என்றால் அவன் நாயையோ பூனையையோ அல்லது எந்த ஒரு மிருகத்தையோ செடியையோ நேசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவர்களுக்கு வயதாகிவிட்டது. பிள்ளைகள் எல்லாரும் வெளிநாட்டிலே வெளியூரிலே இருக்கிறார்கள். இவர்கள் வீட்டிலே தனிமையாக இருப்பதனாலே மிக அதிகமான செடிகளை வளர்த்து வருகிறார்கள். அவர்கள் வீட்டிற்கு ஒருமுறை சென்றபொழுது அவர்கள் தங்களுடைய பூந்தோட்டத்தை காண்பித்தார்கள். அதிலே உள்ள ரோஜா மலர்கள் மீது அவர்களுக்கு அவ்வளவு பிரியம். ஒன்று ஒன்றாக காட்டி விளக்கிக் கொண்டே வந்தவர்கள் இறுதியாக நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகழும் பொழுது ஒரு மஞ்சள் ரோஜாவை பிடித்துக் கொண்டு, நீ அழகாக இருக்கிறாய், நான் உன்னிடம் பிறகு வந்து பேசுகிறேன் என்று சொன்னார்கள். இது எங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பார்த்தீர்களா, அவர்கள் அந்த மலர் செடியோடு அவ்வளவு நெருக்கமான ஒரு அன்புடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு நண்பர்கள் அதிகமில்லை. அவர்கள் அந்த செடிகளையே அதிகம் நேசிக்கிறவர்களாயிருந்தார்கள். யோனாவிற்கும் அங்கே வேறு நண்பர்கள் ஒருவரும் இல்லை. அவருக்கு நினைவிலே உள்ளவர்களையும் பிடிக்காது. அந்த நகரத்திலே சென்று யாரையும் பார்க்கின்ற அளவிற்கு இவருக்கு யார் மீதும் அக்கறையோ அன்போ இல்லை. அவர் தனிமையிலே இருந்தார். இந்த நேரத்திலேதான் அவருக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் இல்லை. ஆகவே இந்த ஆமணக்கு செடியை தேவன் கொடுத்து அதோடு அன்பாக இருக்கும்படியாய் செய்தார். யோனா ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலேயும் நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த செடிக்கு ஊற்றும் பொழுது, ஓ ஆமணக்கு செடியே, உனக்கு நான் வெகு தூரத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன், குடித்து மகிழ்ச்சியோடு இரு என்று சொல்லியிருப்பார் என்று நாம் நினைக்கலாம். இவ்வாறு செடியோடு நாயோடு பேசுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு சகோதரி தன் பூனை குட்டியோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். யோனாவும் இந்த ஆமணக்கு செடியின் மீது மிகுந்த அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டு பேசி மகிழ்ந்திருப்பார். அவர் அதோடு மிக நெருக்கமானார். தொடர்ந்து தேவன் இவ்வாறு யோனாவோடு கூட இடைப்படுகிறார் என்று கவனியுங்கள். யோனா 4:7.
மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று.
இங்கே இந்த பூச்சியும் மீனை போல அற்புதமானது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது என்று வாசிக்கிறோம். இந்த பூச்சி செடியை விரும்புகிறதில்லை. அதற்கு அதை தின்பதே விருப்பம். ஆகவே அது அரித்து தின்றுவிட்டது. 8 பாருங்கள்.
சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான்.
இங்கே மீண்டும் யோனா மரிக்க விரும்புகிறதை பார்க்கிறோம். இவ்வாறு நினைப்பது எள்ளளவும் நன்மை பயக்கப் போவதில்லை என்பது நிச்சயம். அவன் தலையிலே வெயில் பட்டது. அதற்குள்ளே அவன் சோர்ந்து போகிறான், சாவை விரும்புகிறான். அருமையானவர்களே, சிறிய சிறிய காரியத்திற்கும் சோர்ந்து போவதற்கு காரணம் வேறொன்றுமில்லை. யோனாவிற்கு ஏற்கனவே உள்ளத்திலே அமைதி இல்லை. பலவிதமான எரிச்சல்கள். நினிவேக்கு தான் எதிர்பார்த்தது போல நடக்கவில்லை. எனவே அவன் சோர்ந்து போய் இருக்கிறான். இவ்வாறு காணப்பட்ட மன அமைதியற்ற ஒரு நிலைமையே இந்த சிறிய காரியத்திற்கும் சோர்ந்து போகும்படியாக செய்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் சிறிய காரியத்திற்கும் பெரிய எரிச்சல் அடைகிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் இதுதான். உங்கள் உள்ளத்திலே அமைதி இல்லை. ஆகவே சிறிய பாதகமான காரியத்தையும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கு உங்கள் உள்ளத்தில் அமைதியை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் சிறிய காரியத்திற்கும் மனமடிவாகின்ற நிலை மாற்றம் பெறும். அப்படிப்பட்ட ஒரு மன அமைதியை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே பெற்றுக் கொள்ள முடியும். அவரிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து ஜபம் செய்து அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்வீர்கள் என்றால் உங்களை யாரும் கோபப்படுத்த முடியாது. யோனா 4:9 வாருங்கள்.
அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான்.
இங்கே யோனா என்ன சொல்கிறார்? நான் இங்கே உயிருள்ள பொருளாக இதை மட்டுமே வைத்திருந்தேன். நீர் கொடுத்த இந்த செடியை நான் கவனித்து வளர்த்து வந்தேன். இந்த செடியையும் இந்த பூச்சி அரித்து விட்டதே. நான் இப்பொழுது தனிமையாக இருக்கிறேனே, இது எனக்கு எரிச்சலா இருக்காதா என்று கேட்கிறார். 10.
அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே.
தேவன் யோனாவை பார்த்து, யோனா, இந்த ஆமணக்கு செடியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நான் இவ்வாறு சொல்லுகிறேன் என்பதற்காக வருத்தப்படாதிருங்கள். பூனைக்குட்டியெல்லாம் ஒன்றுமில்லை, நாய்க்குட்டியெல்லாம் ஒன்றுமில்லை. மனிதனே ஆத்மாவை உடையவன். அந்த ஆத்மாவே நரகத்திற்கு அல்லது பரலோகத்திற்கு செல்லப்போகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காணாமல் போன கர்த்தரை அறியாத மக்களிடத்திலே செல்லும் முன்னர் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே கேட்கவில்லை. அவர் சொல்கிறார், நான் இந்த காணாமற் போனவர்களை நேசிக்கிறேன், ஆகவே நீங்கள் அவர்களிடத்திலே போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், இதையேத்தான் தேவன் யோனாவை பார்த்தும் சொன்னார். யோனா, நான் நினைவேலே உள்ளவர்களை நேசிக்கிறேன் என்றார். யோனா 4:11 பாருங்கள்.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார்.
தேவன் இந்த நகரத்தை அழிக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார். சரி, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர் என்று சொல்கிறாரே, இதன் பொருள் என்ன? இங்கே அவர் சிறு குழந்தைகளை குறிப்பிடுகிறார். யோனாவே, நீ ஆமணக்கு செடியை மிகவும் நேசித்து சந்தோஷப்பட்டாய். இந்த நினைவேலே உள்ள சிறுவர்கள் மீது கூட உனக்கு அன்பு இல்லையா? அப்படி அன்பு கொண்டால் இந்த நகரத்தை நீ அழிக்க விரும்ப மாட்டாய் இல்லையா என்பது போல கேட்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையோடு சற்று ஒப்பிட்டு பார்ப்போமா? பொதுவாக ஊழிய அழைப்பு கொடுக்கும்பொழுது ஊழியர்கள் இவ்வாறு சொல்வார்கள், நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு போக அழைக்கப்படுவீர்கள் என்றால் நீங்கள் எந்த இன மக்களிடத்திலே ஊழியம் செய்யப் போகிறீர்களோ அந்த மக்களை முதலாவது நேசியுங்கள் என்பார்கள். ஆனால் அது சரியானதல்ல. ஏனென்றால் அவர்களை பற்றி நீங்கள் அறியாத பொழுது எப்படி அவ்வாறு நேசிக்க முடியும்? ஒரு சபை குருவானவர் இவ்வாறு தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். நான் மக்களை முன்பே நேசித்தபடியால் ஒரு குறிப்பிட்ட சபைக்குரிய அழைப்பை ஏற்று அங்கே பணிபுரிய செல்வதில்லை. ஏனென்றால் எனக்கு முதலாவது அவர்களை பற்றி தெரியாதே. தேவன் என்னை அங்கே அழைத்து சென்று ஊழியம் செய்ய வைக்க விரும்புகிறார் என்பதை உணர்ந்ததினாலேயே அந்த குறிப்பிட்ட சபையிலே ஊழியம் செய்யப் போகிறேன். அதே வேளையிலே அந்த சபைக்கு பொறுப்பிலே சென்றவுடன் அந்த மக்களோடு இணைந்து கொள்கிறேன். அவர்கள் குடும்பங்களின் எல்லா காரியங்களிலேயும் பங்கு கொள்கிறேன். அவர்களை கர்த்தருக்குள் நேசிக்கிறேன். ஆனால் நான் முதலிலே அந்த சபைக்குள் நுழைவதற்கு முன்னே அவர்களை நேசிப்பதில்லை. ஏனென்றால் அவர்களை எனக்கு தெரியாது. அங்கே சென்ற பிறகுதான் அவர்களிலே அன்பு கூற ஆரம்பிப்பேன் என்று கூறினார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, தேவன் இன்றும் அவ்வாறுதான் உங்களோடு சொல்கிறார். தொலைந்து போனவர்களிடத்திலே, கர்த்தரை அறியாதவர்களிடத்திலே என்னுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை அதற்கு பதில் கூறும் வண்ணமாக, கர்த்தாவே, நாங்கள் அவர்களை நேசிப்பதில்லை என்று கூறலாம். இப்பொழுது தேவன் உங்களை பார்த்து, நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்கவில்லையே, நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன் என்பார். நீங்கள் இந்த யோனாவின் புத்தகத்தை கவனமாக படித்திருப்பீர்கள் என்றால், யோனா நினைவே மக்களை நேசித்தபடியால் அவரை தேவன் நினைவைக்கு அனுப்பினார் என்று ஒரு இடத்திலையும் சொல்லப்படவில்லை என்பதை கண்டுகொள்ள முடியும். தேவன் யோனாவை நோக்கி, யோனாவே, நான் நினைவே மக்களை நேசிக்கிறபடியால் நீ அங்கே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அந்த மக்களை நேசிக்கிறேன். நான் நினைவே மக்களை ரட்சிக்க விரும்புகிறேன். ஆகவே நீ என்னுடைய செய்தியை அங்கே கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆப்பிரிக்க தேசத்திலே பணிபுரியும் ஒரு ஊழியரை சந்தித்த மற்றொரு ஊழியர், நீங்கள் முதலாவது ஆப்பிரிக்காவிற்கு சென்றபொழுது நீங்கள் அவர்களை நேசித்து சென்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அங்கே ஊழியத்திற்காக சென்ற ஊழியர், இல்லை, நான் கிரேக்க நாட்டிலே வசிக்கும் என்னுடைய மக்கள் மத்தியிலே ஊழியத்திற்காக செல்ல நினைத்தேன். ஆனால் அந்த நாட்டிற்கு செல்வதற்கான வாசல்கள் எல்லாம் அடைபட்டு விட்டது. என்னால் அங்கே செல்ல இயலவில்லை. ஆகவே நான் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டியதாயிற்று என்று கூறினார். பின்னர் அவர் சில புகைப்படங்களை அந்த ஊழியரிடத்திலே காண்பித்தார். அதிலே அநேக அநாதை கருப்பு நிற சிறுவர்களின் புகைப்படங்கள் இருந்தன. உடனே ஊழியர் இந்த மிஷனரியிடத்திலே, இப்பொழுது நீங்கள் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே அந்த ஊழியரின் கண்களிலே கண்ணீர் வடிய அவர் சொன்னார், நான் அவர்களை இப்பொழுது நேசிக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு போங்கள், தொலைந்து போனவர்களையோ பாவிகளையோ நான் நேசிக்கிறேன், அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை நீங்கள் கொடுங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களோடு நட்பு கொண்டு அவர்களை அறிந்து கொண்டு அவர்களிலே அன்பாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார். யோனாவே இந்த புஸ்தகத்தை எழுதினபடியினாலே இந்த கடைசி வசனத்திற்கு பின்னர் இவ்வாறு நடந்திருக்கும் என்று நாம் சொல்வது பொருத்தமாயிருக்கும். தேவன் இவ்வாறு யோனாவுடன் இடைப்பட்ட பிறகு, இந்த அனுபவத்திற்கு பிறகு, யோனா அந்த அரித்து போன மடிந்து போன ஆமணக்கு செடியை விட்டுவிட்டு உயிருள்ள நினிவே மக்களை நோக்கி நடந்திருப்பார். நினிவேன் தெருக்களிலே சென்று அந்த ரட்சிப்பை பெற்ற மக்களோடு கூட இவரும் மகிழ் கொண்டாடியிருப்பார். அருமையானவர்களே, இந்த யோனா புத்தகத்தின் செய்தி எவ்வளவு அருமையானதில்லையா? நீங்களும் ஏன் தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்கும் பணியிலே ஈடுபடக்கூடாது? உங்கள் ஆத்மாவை பாதிக்கும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டுமா? யோனாவிற்கு தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அனுப்பியது போல உங்களுக்கு கற்றுத்தரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அந்த மீனோ பெருங்காற்றை போன்ற கசப்பான அனுபவங்களோ உங்களுக்கு வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவரே, நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். அவர் உங்களை நிச்சயமாய் வழிநடத்துவார். ஏனென்றால் தேவன் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நேசிக்கிறார். உங்களோடு வேலை செய்கிறவர்களை அவர் நேசிக்கிறார். இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அவர்களை நேசிக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். ஜபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கடந்த பல நாட்களாக நாங்கள் கற்று வந்தோம் ஐயா. எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த பலவிதமான பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை எப்பொழுதும் எங்கள் மனதிலே வைத்தவர்களாக, உமக்கு கீழ்ப்படிவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்தருளும். உம்மை போல மற்றவர்களை நேசிக்கும் அன்பை எங்களுக்கும் தாரும். யாருக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல எங்களை ஏவுகிறீரோ அவர்களுக்கு நாங்கள் முதலாவது சொல்லவும், அவர்களோடு பழகவும், அவர்களை உம்மண்டை வழிநடத்தி விடவும் நீரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த உம்முடைய வசனங்களை கேட்டு தங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எப்படியாவது கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்ற பாரத்தோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசி அவர்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4.